அன்பிற்கினிய நெஞ்சங்களே, மணவை .com வழங்கும் ஞாயிறு சிறப்பு திருவழிபாடு.
ஆண்டின் பொது காலம் ஐந்தாம் ஞாயிறு.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எண்ணிலடங்காத நன்மைகளை நம் வாழ்வில் செய்து கொண்டிருக்கின்ற நம் தேவாதி தேவனை போற்றி புகழ்ந்து பாடுவோம்.
சுகசோபன சேமம், முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 58, வசனங்கள் 7-10 வரை. ஆண்டவர் கூறுவது, பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும், தங்க இடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும், உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும், உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு. அப்பொழுது உன் ஒளி விடியல் போல் எழும், விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும், உன் நேர்மை உனக்கு முன் செல்லும், ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும். அப்போது நீ ஆண்டவரை மன்றாடுவாய், அவர் உனக்கு பதிலளிப்பார், நீ கூக்குரலிடுவாய், அவர் இதோ நான் என மறுமொழி தருவார். உன்னிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டிக்காட்டி குற்றஞ்சாட்டுவதையும் பொல்லாதன பேசுவதையும் நிறுத்திவிட்டு பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும், இருண்ட உன் நிலை நண்பகல் போல் ஆகும். இது ஆண்டோர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
திருப்பாடல் 112.
ஒளியாக மீளிர்ந்திடுவார், மீளிர்ந்திடுவார்.
வாசகம். புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2 வசனங்கள் 1-5 வரை. சகோதர சகோதரிகளே, கடவுளை பற்றிய மறைபொருளை அறிவிக்க நான் உங்களிடம் வந்தபோது மிகுந்த சொல் வன்மையுடனோ ஞானத்துடனோ வரவில்லை. நான் உங்களிடையே இருந்தபோது மெசியாவாகிய இயேசுவை தவிர, அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட அவரை தவிர வேறு எதையும் அறிய வேண்டும் என்று நினைக்கவில்லை. நான் உங்கள் நடுவில் வலுவற்றவனாய் மிகுந்த அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் இருந்தேன். நான் பறைசாற்றிய செய்தி ஞானத்தின் கவர்ச்சியான சொற்களில் அமையவில்லை, ஆனால் அது தூய ஆவியின் வல்லமையை எடுத்து காட்டுவதற்காக அமைந்தது. உங்கள் நம்பிக்கைக்கும் அடிப்படை மனித ஞானமல்ல, கடவுளின் வல்லமையே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி, அதிகாரம் 5 வசனங்கள் 13-16 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பு உவர்பற்று போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிபடும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கின்றீர்கள். மலைமேல் இருக்கும் நகர் மறைவாயிருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டிலுள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க, அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொது காலம் 5 ஞாயிறை கொண்டாடுகின்றோம். மின் விளக்குகள் வராத காலம் அது. தெருவில் ஆங்காங்கே விளக்கு எரிவதற்கான பொருட்களை வைத்திருப்பார்கள். ஒருவர் மாலை வேளையில் வந்து அவ்விளக்குகளை எரிய வைப்பார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜான் ரஸ்கின் என்பவர் ஒருமுறை பொழுதடையும் வேளையில் தெருவோரமாக நின்று கொண்டு தன் நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது தெருவிளக்குகளை எரிய வைக்கிறவர் அந்த வழியாக வந்து தன் கையில் இருந்த தீப்பந்தத்தால் ஒவ்வொரு விளக்காக பற்ற வைத்து கொண்டு சென்று கொண்டிருந்தார். கொஞ்ச நேரத்தில் விளக்குகளை எரிய வைத்தவர் அங்கிருந்து சென்று விட்டார். இருப்பினும் விளக்குகள் அழகாக சுடர்விட்டு எரிந்து கொண்டிருந்தன. இதை பார்த்த ஜான் ரஸ்கின் இவ்வாறு சொன்னாராம், இந்த தெருவிளக்கு எரிய வைக்கிறவர் போலவே ஒவ்வொரு கிறிஸ்தவரும் இருக்க வேண்டும். அதாவது தான் செல்கின்ற இடமெல்லாம் ஒளியூட்டக்கூடியவராக இருக்க வேண்டும். இன்றைய வாசகங்கள் இத்தகைய அழைப்பையே நம் முன் வைக்கின்றன. உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க என்பது இயேசுவின் அழைப்பாக இன்றைய நற்செய்தியில் உள்ளது. உன் ஒளி விடியல் போல எழும் என்றும், இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும் என்றும் எசாயா எடுத்துரைக்கின்றார். விவிலியத்தில் இறைவனை சுட்டிக்காட்ட பயன்படுத்தப்படும் அடையாளங்களில் முக்கியமானதொன்றாக விளங்குவது ஒளி. ஆண்டவரே என் ஒளி என்கிறார் திருப்பாடல் ஆசிரியர். இஸ்ராயல் மக்களை பார்த்து இறைவன் சொன்னது, ஆண்டவரே, இனி உனக்கு முடிவில்லா பேரொளி, நானே உலகின் ஒளி என்று பறைசாற்றிய ஆண்டவர் இயேசு அதே ஒளியின் வடிவில் தமஸ்குவை நோக்கி பயணம் செய்த சவுலுக்கு தோன்றினார். இவ்வாறு ஒளியாக இருக்கும் இறைவனை பிரதிபலித்து அர்த்தமுள்ள வாழ்வு வாழ்வதற்கான அழைப்பை இன்றைய வாசகங்கள் முன்வைக்கின்றன. தானே ஒளிரும் சூரியனின் ஒளிக்கதிர்களை பிரதிபலிக்கும் சந்திரன் போல் ஒளியாம் இறைவனை நம் வாழ்வில் பிரதிபலித்து வாழ அழைக்கப்படுகிறோம். இதையே நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள் என்ற இயேசுவின் வார்த்தைகள் சுட்டி காட்டுகின்றன. ஒளியாக வாழ்தல் என்றால் என்ன பொருள்? அல்லது நாம் ஒளியாக இருக்க வேண்டும் என்ற அழைப்பின் மூலம் நமக்கு முன் வைக்கப்படும் சவால்கள் என்ன? ஒளிக்கு பல தன்மைகள் உண்டு. அவற்றில் மூன்றை மட்டும் சிந்தித்து அவற்றை வாழ்வாக்க முயற்சித்தாலே நாம் ஒளியின் தன்மைகளை நமக்குள் பெற முடியும் என்ற உண்மையை உணரலாம். முதலாவதாக, மேல் நோக்கி செல்லக்கூடியது ஒளி. ஒளியாக விளங்கும் இறைவன் அவ்வப்போது நெருப்பு வடிவம் எடுத்து தன்னை வெளிப்படுத்துகிறார். உதாரணம், எரியும் முட்செடியில் மோய்சனுக்கு காட்சி கொடுத்தது. இஸ்ராயலின் ஒளியானவர் நெருப்பாக மாறுவார் என்று எசையா புத்தகத்திலே படிக்கின்றோம். நெருப்பின் இயல்பு புவியீர்ப்பு விசைக்கு கட்டுப்படாமல் மேல் நோக்கி எரிவது. இவ்வுலகிலுள்ள அனைத்தும் புவியீர்ப்பு விசைக்கு கட்டுப்பட்டு செயல்படுகின்ற வேளையில் ஒளி அதற்கு நேர் எதிராக செயல்படுகிறது. கிறிஸ்தவர்களாகிய நாமும் இதே ஒரு பண்பை பெற்று வாழ அழைக்கப்படுகின்றோம். மண்ணோடு மண்ணாக மக்கி போகின்ற ஆசைகளால் ஆட்கொள்ளப்பட்டு அவதிப்படாமல் விண்ணை நோக்கியவர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம். மேன்மையானவற்றையும் நன்மையானவற்றையும் உண்மையானவற்றையும் தூய்மையானவற்றையும் மனதில் இருத்தி வாழ அழைக்கப்படுகிறோம். இத்தகைய மேல் நோக்கிய மேலான வாழ்வைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் எசையா சுட்டி காட்டுகிறார். அடிமை தலைகளை களைய முயற்சி எடுப்பதும் ஆதரவற்றோரை அரவணைப்பதுமே இறைவன் விரும்பும் செயல்கள் என எசையா பறைசாற்றுகிறார். எனவே நம்முடைய மனதை உலகை சார்ந்த கீழான காரியங்களுக்கு அடிமைப்படுத்தாமல் உயர்வான காரியங்களில் பதிய வைக்கக்கூடியவர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது, கரைப்படுத்தப்பட இயலாதது ஒளி. உலகிலுள்ள எல்லா பொருட்களும் எளிதில் கரைப்படுத்தப்படுகின்றன. திடப்பொருளாக இருந்தாலும் சரி, அல்லது திரவ பொருட்களாக இருந்தாலும் சரி, எளிதில் கரைப்படுத்தப்படக்கூடியவனாக உள்ளன. ஆனால் ஒளி எதனாலும் கரைப்படுத்தப்பட இயலாது. புனித அகஸ்தினார், ஒளி அழுக்குகளின் வழியே கடந்து சென்றாலும் அழுக்கடைவதில்லை என்கிறார். கிறிஸ்தவர்களாகிய நாம் உலகில் வாழ்ந்தாலும் உலகின் இழிவான வாழ்க்கை முறையினால் பாதிக்கப்படாமல் வாழ வேண்டும் என்பதே இங்கு சுட்டி காட்டப்படும் பாடம். நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல என்ற இயேசுவின் வார்த்தைகள் நினைவு கூறத்தக்கவை. இன்று பல்வேறு விதமான இருளின் சக்திகள் உலகை கரைப்படுத்தி கொண்டிருக்கின்றன. ஜாதியம், சுயநலம், நுகர்வு வெறி, பழிவாங்கும் குணம் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். ஒளியின் மக்களாக இருக்க வேண்டிய நாம் மேற்கூறப்பட்ட இருளின் இயல்புகளால் பாதிக்கப்படாமல் இருப்பது அவசியம். இறைவனுக்கு ஏற்புடைய நெறிக்கு நெறி கேட்டோடு என்ன உறவு, ஒளிக்கு இருளோடு என்ன பங்கு என்ற புனித பவுலின் வார்த்தைகள் சிந்திக்கத்தக்கவை. மேலும் ஒளி கரைப்படுத்தப்பட முடியாது என்பது மட்டுமல்ல, தன்னை தீண்டவரும் கரையை சுட்டரிக்க வல்லதாகவும் உள்ளது. கிறிஸ்தவர்களாக நாம் இருளின் கரைகளிலிருந்தும் அழுக்குகளிலிருந்தும் நம்மை காத்து கொண்டால் மட்டும் போதாது. அப்படி நம்மை மட்டும் காத்து கொண்டு நம்மை இரட்சிக்கப்பட்டவர்கள் என்றும் மீட்பு பெற்றவர்கள் என்றும் சொன்னோம் என்றால் நம்மை விட சுயநலவாதிகள் யாரும் இருக்க முடியாது. மாறாக சமுதாய கரைகளையும் அழுக்குகளையும் சுட்டரிக்கும் நெருப்பாக நாம் மாற வேண்டும். அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டிலோர் பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு என்றான் பாரதி. சமுதாய அழுக்குகளை சுட்டரிக்கும் அக்கினை குஞ்சுகளாக மாறுவதற்கான பாரதியின் அழைப்பு இது. இறுதியாக, வழி காட்டுவது ஒளி. இருளில் செல்பவன் இடறி விழுவது தவிர்க்க இயலாதது. இடராமல் செல்வதற்கான வழியை காட்டுவது ஒளி. அது மட்டுமல்ல, தகரத்திற்கும் தங்கத்திற்குமான வித்தியாசத்தை காட்டுவது ஒளி. இருளை அழித்து இரண்டின் தன்மைகளையும் வித்தியாசப்படுத்தி காட்டுவது ஒளி. வேறு விதமாக சொல்ல போனால், சரியானவற்றையும் தவறானவற்றையும் பிரித்து காட்டி சரியானவற்றை பற்றி கொள்வதற்கான வழியை காட்டுவது ஒளி. மழுங்கி போன மனசாட்சிகள் கொண்ட மனிதர்கள் நடுவிலும் நன்மையை தீமையாகவும் தீமையை நன்மையாகவும் மாற்றி காட்டும் கயவர்கள் நடுவில் வாழும் கிறிஸ்தவர்களாகிய நாம் இச்சமூகத்திற்கு வழிகாட்டும் ஒளியாக துலங்குவது அவசியம். நன்மை எது தீமை எது என்ற தெளிவான பார்வையையும், தவறானதிலிருந்து சரியானவற்றை பிரித்து பார்க்கும் பகுத்துணர்வு பார்வையையும் பெற்றிருப்பது அவசியம். ஒளியாய் மிளிர்ந்து சுடராய் எரிந்து வழியாய் மாறிட வாருங்கள். இருளை அழித்து தீமையை ஒழித்து அருளை பெற வாருங்கள்.
நாள்தோறும் எங்களை வழிநடத்தும் இறைவா, தினமும் உம் சிறகுகளின் நிழலில் எங்களை காத்து வருகின்றதற்காக எங்கள் நன்றியை செலுத்துகின்றோம். மாபெரும் அற்புதங்களை நீர் எங்கள் வாழ்வில் செய்ய போகிறதற்காய் உமக்கு நன்றி சொல்கின்றோம். மக்களின் இருள் போக்கும் தூய தேவனே, இத்தரணியில் வாழ்கின்ற ஒவ்வொரு பிள்ளையையும் கண்ணோக்கி பாரும். அமைதி தேடி, ஆறுதல் தேடி, உம் கருணை உள்ளம் நாடி வரும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும் எங்கள் அன்பின் இறைவா. இந்த தரணியில் உடைந்த உள்ளங்களுக்கு உவகையூட்டும் எங்கள் அருள் வாழ்வுக்கும் பொருள் வாழ்வுக்கும் தேவையான வரங்களை நிரம்ப தந்தருளும். எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நிலையான அமைதி நிலவச் செய்யும். எந்த ஒரு வேதனையிலும் சோதனையிலும் எங்களுக்கு மனதிடத்தை தந்து இவைகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை அளிப்பீராக. வரங்கள் பொழிகின்ற வல்லவரே, எங்கள் தொழிலில், படிப்பில், வேலையில் மாபெரும் அற்புதங்களை காண செய்வீராக. எங்கள் அன்றாட தேவைகளை எங்களுக்கு அளித்தருளும். உமது பாதுகாப்பிலும் கருணையிலும் அன்பிலும் எங்களை என்றென்றைக்கும் வழிநடத்துவீராக. ஆமீன்.
நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களையும் மற்ற அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க இப்போது தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், தூய ஆவி உங்களை என்றும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். அன்பு நெஞ்சங்களே, நீங்கள் இதுவரை கேட்டது மனவை .com வழங்கிய ஞாயிறு சிறப்பு வழிபாடு. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் தவறாமல் கேளுங்கள். நன்றி. அன்புடன் ஃபாதர் டென்னிஸ் வாய்ஸ்.